உள்ளமனும் குடத்தில் ஊக்கமிடும் தரு நிறுவி உறுதியாக கல்லறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி அருகும் பார்த்து கள்ளவனை பதுவது கவலம் கழித்து கருணையிலும் வெள்ளமதம் பொழி சித்தி வள்ளத்தை நினைந்து வருவனைகள் தீர்ப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாடன் வாசமலர் மண்கடல் வழங்க வந்த பிறப்பை வழங்குவார். ஊழியர்கோன் வெப்படைத்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவுரர் திருத்தால் போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடைய நாளே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவனுடைய புன்னார்த்தம் ஏற்க அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராண தொடர்பு மகான் ஸ்ரீ முருகத்தூர் சாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளியாலும் தேவி ஜெயகடா திருமாவுடைய மாதம் தோறும் சனிக்கிழமைகளில் நடந்து வருகின்ற இந்த பெரிய புராண நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி எடுப்புகளுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய மூன்றாவது தல பயணமாக சுற்றுப்பயணமாக அமைந்த இந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாக விளங்குகின்றது. ஏன் என்பதாக சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த மூன்றாவது சுற்று தல பயணத்தில அவருடைய முதல் பயணம் இரண்டாவது மூன்றாவது என்பதாக வருகின்ற அடிப்படையில இந்த மூன்றாவது தல பயணத்துலதான் கிட்டத்தட்ட 167 திருத்தலங்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன் என்பதாக சொன்னால், இந்த பகுதிக்கு இந்த தல பயணத்துக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தல பயணத்தை சிந்திக்கின்ற பொழுது மூன்றாவது தல யாத்திரையினுடைய ஒரு முக்கிய குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், 167 தலங்கள் தரிசனம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பதிகம் அடுத்த பதிகம் அடுத்த பதிகம் அடுத்த பதிகம் அடுத்த பதிகம் பதிகமாக தான் வந்துட்டு இருக்குமே தவிர வரலாறு கம்மி. வரலாற்றை பொறுத்தவரையில இந்த மூன்றாவது தல பயணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சேகரார் பெருமான் இந்த தளத்திற்கு போனார் இந்த பாட்டு பண்ண, இந்த தளத்திற்கு போனார் இந்த பதிகம் பண்ணினார், இந்த தளத்திற்கு சென்றார். கிட்டத்தட்ட அவர் அங்கே நம்முடைய காஞ்சிபுர தரிசனம் வருகின்ற வரை அவர் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், அதிகமான பதிகங்கள் அதிகமாக அந்த தல வழிபாடு இந்த மூன்றாவது இது பயணத்திலே சுவாமிகள் மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த நான்காவது தல பயணத்தை சுவாமிகள் தொடங்குகின்ற அந்த அமைப்பானது வடநாட்டு தலங்களாக அமைந்திருப்பது ஒரு குறிப்பு. வடக்கே அமைந்திருக்கக்கூடிய தலங்களை அதிகமாக முன்னிட்டு வழங்கக்கூடிய நிலையிலே அமைந்திருக்கும். இரண்டாவது தல வழிபாட்டினுடைய பயணத்தினுடைய ஒரு முக்கிய குறிப்பு ஹைலைட்ஸ், அந்த பயணத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக ஞானசம்பந்த பெருமான் மேற்கொண்டது தில்லை வழிபாடு. இரண்டாவது தல பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய இரண்டாவது சுற்று பயணத்தில் எதை முதன்மையாக வைத்து காணலாம் என்பதாக சொன்னால், தில்லை வழிபாட்டினை முதன்மையாக வைத்து காணுகின்ற ஒரு நிலை. ஆக ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த வரலாறு என்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேக்கிழார் பெருமானுடைய வழியில செல்லுகின்ற பொழுது தில்லை, திருத்திணை நகர், திருமாணிக்குழி, திருமாணிக்குழிக்கு அப்புறம் திரு பாதிரி புலியூர், அப்புறம் திருப்பாதிரி புலியூருக்கு அப்புறம் திருவக்கரை, அப்புறம் திரு வடுகூர், ஆமா திரு இனிமேதான் வரும், நீங்க சிலபஸ் கொஞ்சம் தாண்டி நான் வர்ற சிலபஸுக்கு முன்னாடியே இருக்க ஆமாத்தூர் வரல படிச்சுட்டீங்களா? ஆமாத்தூர், திரு வடுகூர், திருவடுகூருக்கு அடுத்த நிலையில திரு இரும்பை மாகாளம், அப்புறம் ஒரு அற்புதமான பதிகம் திரு அதிகை விரட்டல். இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு ஹைலைட்ஸ் எதை பற்றியதுன்னு சொன்னா, திரு அதிகை பற்றிய பதிகத்தினுடைய நுணுக்கங்களும் திருஅதிகையில பெருமானுடைய தரிசனத்தினுடைய சிறப்பை அவர் வெளிப்படுத்தும் பாங்கையும் நாம இன்றைக்கு சிந்திக்க இருக்கும். ஆக இரும்பை மாகாளம், அதன் பிறகு திருஅதிகை. திருஅதிகைக்கு பிறகு சுவாமி திரு அரையணை நல்லூர், திரு ஆமாத்தூர், தலங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. பதிகங்கள் பாட்டுக்கு சுவாமியினிடத்தில் அருள் வெள்ளமானது பீரிட்டு எழுகின்ற நிலை. அத்தனையும் புடிச்சு புடிச்சு நம்ம வச்சுக்கணும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் இரண்டு தலங்களை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று திரு இரும்பை மாகாளம், இரண்டாவது திரு அதிகை. திரு இரும்பை மாகாளத்தை நாம அந்த பதிகத்தினுடைய முதல் பாடலை பார்த்துவிட்டு திருவதிகைக்கு ஒரு இன்றைய ஒரு வகுப்பினுடைய முக்கிய ஒரு குறிப்பாக திரு அதிகையை எடுத்துக்கொள்வோம். அடுத்த வகுப்புல திரு இரும்பை மாகாளம் முழுவதையும் நாம ஓதி மீண்டும் நாம் மேலும் இருக்கக்கூடிய தலங்களுக்கு செல்லுவோம் என்பதாக அமைத்துக் கொண்டு திரு இரும்பை மாகாளம் என்று சொல்லக்கூடிய இந்த தலம் மாகாளேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமியினுடைய மூர்த்தத்தினுடைய திருப்பெயர். இந்த மாகாளேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மாகாளர் பூஜித்த பெருமானாக விளங்குகின்ற காரணத்தினாலே மாகாளேஸ்வரர் என்பதும், இரும்பை என்பது ஊரினுடைய பெயர், மாகாளம் என்பது திருக்கோயிலினுடைய பெயர், இரும்பை மாகாளம் ஊரையும் கோயிலையும் இணைத்த ஒரு திருப்பெயராக இரும்பை மாகாளம் என்பதாக அமைந்திருக்கும். என்பதாக சொல்லி ஆதி தேவர் அங்கு அமர்ந்த வீரட்டானம் சென்று அணைபவர் முன்னே பூதம் பாட நின்று ஆடுவார் திருநடம் புலப்படும் வடிகாட்ட வேதபாலகர் பணிந்து மெய் உணர்வுடன் உருகிய விருப்போடும் கோதிலா இசைகுளவு குண்டை குரட் பூதம் என்று எடுத்தேத்தி. இப்ப இரும்பை மாகாளமும் திருவக்கரையும் சுருக்கமா முடிச்சிருவார். திருவக்கரை வக்கரை பெருமாந்தனை வணங்க அங்கு அமரும் நாள் அருளாளே செக்கர்வேணியார் இரும்பை மாகாளம். அக்க வக்கரை திருவக்கரை இரும்பை மாகாணம் ரெண்டுத்தையும் வணங்கிய முறையை சொல்லி வீரட்டானம் பெருமான் வந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே எடுத்துக் கொடுத்த அந்த திருப்பாடலினுடைய அந்த முதல் வரியை மிக அற்புதமாக ஆண்டிருக்கிறார். ஆதி தேவர் அங்கு அமர்ந்த வீரட்டானம் சென்று அணைபவர் முன்னே பூதம் பாட நின்று ஆடுவார் திருநடம் புலப்படும். இந்த ஒரு பாடலை எழுதுறதுக்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் பதிகத்தை கரைச்சு குடிக்கிறார். பதிகத்தை முழுமையாக அந்த பதிகத்திலே ஓதி ஓதி உணர்ந்த அந்த செய்தியை இந்த ஒரு பாடல்ல அப்படியே ஒரு ஜிஸ்டா கொடுப்பார். சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் எடுத்த அந்த திருப்பாடலை குறிப்பிடும் இடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதாக சொன்னால், பதிகம் எதை சொல்லுகின்றது, பதிகத்தினுடைய சாரம் எது, பதிகத்தினுடைய குறிக்கோள் எது, அத்தனையும் வந்துடும். அப்ப சேக்கிழார் பெருமான் அந்த பதிகத்தினுடைய சாரத்தை எடுத்துக் கொடுக்கும் பாடலாக அமைந்திருப்பது இந்த திருப்பாடல். ஆதி தேவர் அங்கு அமர்ந்த வீரட்டானம் சென்று அணைபவர் முன்னே பூதம் பாட நின்று ஆடுவார் திருநடம் புலப்படும் வடிகாட்ட. மற்ற இடங்களிலே திருநடம் கும்பிட்ட நிலையும் திருவீரட்டானத்திலே திருநடம் கும்பிட்ட அந்த நிலையும் மிகுந்த வேறுபட்ட ஒரு நிலையாக இங்கே காணும். நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டோம், திருக்கோயில் அவர் தரிசனம் செய்கின்ற பொழுது சில இடங்களிலே அந்த ஆடல் திருக்கூத்து தரிசனத்தை அங்கே காட்டுவர். நம்ம திருவக்கரை என்று சொல்லக்கூடிய அந்த தலம், அதனை சிந்திக்கின்ற பொழுது நம்ம இந்த திரு அதிகை வீரட்டானத்தையும் அங்கே இணைத்து சொன்னோம். திரு அதிகையிலேயும் இந்த ஆடலை பெருமான் சிறப்பாக சொல்லுகின்றார் என்பது, இந்த ஆடல் எப்படிப்பட்ட ஆடல் என்பதை சேக்கிழார் பெருமான் மிக ஒரு நுணுக்கமாக சொல்லுகின்றார். பூதம் பாட நின்று ஆடுவார்னு சொல்றார். இங்கே அவர் ஆடுகின்ற ஆட்டத்துல எப்பொழுதும் தனியா ஆடுகின்றாரா, இல்ல அம்மையோடு சேர்ந்து ஆடுறாரா, இல்ல யாரோடு ஆடிட்டு இருக்கிறாருன்றது ஒரு விதமான ஒரு நிலை. பெருமானுடைய நடனம் எண்ணில் அடங்காத வகையிலே அது அமைந்திருக்கும். பெருமான் வந்து ஐந்து சபையில ஐந்து விதமான ஐந்து வகை கூத்து திருக்கூத்து அமைக்கின்றார் என்பது பொதுவாக அமைந்தாலும் ஒவ்வொரு தலத்திலேயும் பெருமானுடைய கூத்து விதவிதமாக மிக வேறுபட்ட நிலையிலே இருப்பதை ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே இருந்துதான் நாம் உணர வேண்டும். இந்த கூத்தானது பல வகைப்பட்ட கூத்தாக அமைந்திருக்கும். ஏதோ இந்த வகையில ஐந்து வகைக்குள்ள இந்த கூத்தை அடக்கலாமானா, இல்லை. ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த திருக்கூத்து தரிசனமானது ஒவ்வொரு தலத்திலேயும் ஒவ்வொரு விதமான கூத்தாக அந்த அனுபவம் அமைந்திருப்பதை எப்படி அமைத்துக் கொள்ளணும்னு சொன்னா, பதிகத்தின் வழியாகத்தான் அமையும். வேற எங்கேயும் போய் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரக்க ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலேயே அதை வைத்து உணரணும். இன்னொன்னு, இந்த கூத்து தரிசனம் இங்கே அமைக்கின்றார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அதை எவ்வாறு வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கணும். பெருமான் தனியாக ஆடுறாரா, இல்ல அம்மையோடு சேர்ந்து ஆடுறாரா ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது பூதங்களோடு சேர்ந்து ஆடுதல் என்பது ஒரு வகையான ஆனந்த அனுபவம். இந்த பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரல் என்று சொல்லக்கூடிய நிலையில குள்ளமான பருத்த நிலையில இருக்கக்கூடிய பூதங்கள், இவர்கள் பெருமானோடு சேர்ந்து ஆடுவதுதான் அது அந்த அதற்கு அனுபவம். ஆடுகின்ற பொழுது அவைகளும் இன்பமுறும், பெருமானும் அதோடு சேர்ந்து இன்பமுறுவார். இதை பார்க்கின்ற ஞானசம்பந்தர் இன்புறுவார். ஞானசம்பந்த பெருமான் இன்புற்ற நிலையை பதிகத்தில் அமைப்பார். இதை படிக்கின்ற அத்துணை உயிர்களும் இன்புறும். அந்த அனுபவம் அப்படியே தொடர்பா வரும். இணைத்தது சேக்கிழார் பெருமான் அதை ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதை இங்கே பதிகத்திலே இவருடைய கருத்தை இந்த திருப்பாடலில் அமைக்கிறார். ஆக பதிகம் எதை சொல்ல வருகின்றது என்பதையும் பதிகத்தினுடைய அந்த குறிப்பும் இந்த திருப்பாடலிலே அமைகின்றது. ஆக குண்டை குரல் பூதம் என்று எடுத்து ஏத்தி என்கின்ற அந்த பதிகத்தினுடைய முதல் அந்த பாடலினுடைய தொடக்கம் குண்டை குரல் பூதம் என்று சொல்லக்கூடிய அந்த தொடக்கத்தை சேக்கிழார் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்றார். திருஅதிகை வீரட்டானம், திருஅதிகை வீரட்டானத்தினுடைய சிறப்பு பல பல சிறப்புகள் உடையது. திருஅதிகை வீரட்டானம், அதிகை வீரட்டானத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னால், திருஅதிகை வீரட்டானம் என்பது அட்ட வீரட்ட தலங்களிலே ஒரு வீரட்ட தலமாக அது அமைகின்றது. என்ன வீரட்டம் அங்கே செஞ்சார், என்ன வீர செயல் அங்கே செய்தார், அட்ட வீரட்ட தலங்களிலே திருஅதிகையிலே அவர் செய்த வீரட்டம் எது? முதல்ல பதிகத்திற்கு உள்ளாக செல்லுகின்றதற்கு முன்பு திருக்கோயிலினுடைய சிறப்பும், திருக்கோயிலே யார் எந்த வகையிலே வழிபாடு செய்தார்கள், அந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு என்ன என்பதை மனதிலே நாம் ஏற்றிக்கொண்டு அந்த பதிகத்தின் உள்ளே செல்ல வேண்டும். அந்த திருக்கோயில், அந்த திருப்பதிகத்தினுடைய நிலையில் திருஅதிகையை பொறுத்தவரையிலும் திருஅதிகையிலே பெருமான் செய்த வீரட்டம் எது, என்ன அவர் அங்கே வீர செயல் செய்தார், என்ன செஞ்சார் திருஅதிகையில, என்ன செஞ்சார்? திருஅதிகை வீரட்ட தலங்களிலே ஒன்று. திருஅதிகையிலே பெருமான் செய்த அந்த வீர செயல் என்ன? முப்புரம், முப்புரத்தை எரித்து. சரி, ஒன்று. திருஅதிகையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன? திலகவதியார் உழவார் பணி செய்த சிறப்பு. ஆக திலகவதியார் திருத்தொண்டு, அதுக்கு மேல ஒரு படி
என்ன?
நாவுக்கரச பெருமானுக்கு அங்கதான் சூளை நோய் நீக்கியது. இப்படி திருஅதிகையை சிந்திப்பதற்கு முன்னதாக திருஅதிகை தொடர்பான செய்தி. இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஅதிகைக்கு வர, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருஅதிகையில சித்தவட மடத்திலே என்ன சூட்டினார், திருவடி சூட்டி இருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு உண்டா? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவடி சூட்டிய இடம் எது? திருஅதிகை. அது மட்டும் அல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பதியை மிதிப்பதற்கு அஞ்சு வளமாக வந்த திருப்பதி திருஅதிகை. உடைய அரசு உலகு ஏத்தும் உழவார படையாளி கைத்திருத்தொண்டு செய்த தலம், அப்படி இருக்கக்கூடிய தலத்தை என்னுடைய காலால் மிதிப்பேனான். நாவுக்கரச பெருமான் கைத்திருத்தொண்டு செய்த தலத்தை என்னுடைய காலால் மிதிப்பதற்கு அஞ்சு வளமாவனார். இவர் போய் வழிய அவருடைய தலையில திருவடி. இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுங்க, திருவதிகை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய சிறப்பு, இத்துணை சிறப்புகள், பல சிறப்புகள், இதுல சில நம்ம அந்த பதிகத்திற்கு உள்ளே போவதற்கு முன்னதாக நாம் அமைத்துக் கொள்வோம். முக்கியமாக ஒண்ணு எது என்பதாக சொன்னால், முப்புரம் எரித்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. திருவதிகை வீரட்டத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக முப்புரம் எரித்தல் என்பது என்ன என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முப்புரம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த முப்புரம் என்பது இரும்பு பொன் வெள்ளி என்ற நிலையில மூன்று கோட்டைகள் அமைத்துக் கொண்டு, இந்த கோட்டைகள் எங்கே அப்படியே பறக்கும், எங்க வேணா பறக்கும், அப்படி பறந்து செல்லுகின்ற இந்த கோட்டைகள் எங்க போய் உட்காருதோ அந்த கீழே இருக்கிற அத்தனை பகுதியும் தும்சம், அத்தனை சட்னி. இப்படி இந்த மூன்று அரக்கர்களும் இவ்வாறு துன்புறுத்தி வருகின்ற நிலையிலே பெருமானிடத்திலே முறையிட்ட பொழுது பெருமான் அந்த மூன்று புறங்கள் என்று சொல்லக்கூடிய இரும்பு வெள்ளி பொன் இந்த மூன்றையும் சுவாமி எப்படி பண்ணாரு, சிரித்தே இருக்கு, அப்படி சிரித்து புன்னகையால் அந்த முப்புறங்களையும் பெருமான் எரித்தார். இது புராணம். புராணத்திற்கு அடுத்தபடியான நிலையில நம்ம போர்கின்ற பொழுது இந்த முப்புரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் எது என்பதாக புராணத்தின் வழியாக புராணத்தினுடைய செய்தியை பொருளாக அமைத்து காட்டுவார் திருமூலப் பெருமான். புராணங்கள் என்பதாக சொல்லுவது புராணம் என்கின்ற நிலையிலே இவை மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இந்த புராணங்கள் அமைந்திருப்பது. ஆனால் இந்த புராணங்களுக்கு அடிப்படையான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம திருமந்திரத்தில் திருமூலத்தேவர் மிக அற்புதமாக அமைப்பார். அதுல அட்டவீரட்டத்திற்கும் அவர் பொருள் அமைப்பார். இந்த முப்புறம் எரித்தது என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று புறங்கள் என்பது வேறொன்றும் இல்லை, முப்புறம் ஆவது மும்மல காரியம், அப்புறம் எரித்தமை யாரறிவாரே. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எரித்தமை யாரறிவாரே. முப்புறம் என்பதாக சொல்லுவது இரும்பு பொன் வெள்ளி கோட்டை எல்லாம் சும்மா டூப்பு, இதெல்லாம் வந்து ஒரு புராணம் என்கின்ற அடிப்படையிலே அமைக்கின்ற செய்தி. ஆனால் முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களையும் பெருமான் எரித்தார். இதுதான் மூன்று புறங்களை எரித்தது. ஆக மூன்று புறம் எரித்தல் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் நீக்குதல். எப்படி நீக்குதல்? இப்ப ஏன் இதை உங்களுக்கு அடிப்படையா அமைக்கின்றேன்னு சொன்னா, இந்த பதிகம் நம்ம இந்த பதிகத்திற்கு உள்ளே செல்கின்ற பொழுது இந்த பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் இதை மிக குறிப்பாக இந்த செய்தியை குறிப்பிடுவார். அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த வகையான ஒரு அந்த பூதங்களோடு நின்று ஆடும் அந்த திருக்கூத்து, இந்த தரிசனத்தை அவர் இந்த பதிகத்திலே காட்டும் விதமே வேறு. இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது, இந்த பதிகத்திலே அவர் காட்டுகின்ற முறையை அமைக்கின்ற பொழுது, இந்த அனல் ஏந்தி ஆடுதல் என்பதாகிய ஒரு நிலை, எரி ஆடுதல், எரியை கையிலே வைத்துக் கொண்டு அவர் ஆடுகின்ற அந்த செய்தியை அவர் மிக குறிப்பாக அந்த பதிகத்திலே குறிப்பிடுவார். நம்ம அந்த எங்கெங்கே குறிப்பிடுகின்றார் என்பதை நம்ம பாடல் பதிகம் படித்த உடனே சொல்லுகின்றேன். ஆக இந்த திருப்பதிகம் முப்புறம் எரித்த நிலையிலே, முப்புறமாவது மும்மல காரியம் என்கின்ற நிலையிலே அடிப்படையாக இந்த மூன்று நிலை ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மூன்றும் பெருமான் நீக்குகின்ற அந்த வழியை காட்டும் ஒரு நிலையிலே திருவதிகையிலே அந்த அட்டவீரட்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் அங்கே அந்த வீரச்செயலை செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு பகுதியை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது இந்த திருப்பதிகத்திற்கு நாம் உள்ளே செல்லலாம். முதல் திருமுறையிலே இந்த பாடல் இந்த பதிகம் வருகின்றது.
குண்டை குரப்பூதம்
மருள்பாட
அனல் ஏந்தி இருத்தல் என்பது அனல் ஏந்தி இருப்பதனுடைய குறிப்பு எது என்பதாக சொன்னால் அது சம்ஹாரம் என்கின்ற குறிப்பு. சம்ஹாரம் என்பதாக சொன்னால் அழித்தல். எதை அழித்தல்? எதை அழித்தல்? அது முக்கியம். அழித்தல் என்பது, அழித்தல் என்பதற்கு உரிய நிலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழித்தல் என்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றையும் அழிக்கிறது. அதனுடைய குறிப்பு தான் அனல் ஏந்தி இருப்பது. சுவாமி ஏதோ டார்ச்லைட்டை வச்சிட்டு இருக்கிறாரு, நள்ளிருள் ஆடும் போது யூஸ் ஆகும்ன்றதெல்லாம் நாளைக்கு கதை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு அந்த உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே பெருமானுடைய ஐந்து தொழிலையும் அந்த சிறப்பாக அமைத்திருக்கின்றார். யாரு? உண்மை விளக்கம், மனவாசகம் கடந்தார், மனவாசகம் கடந்தார்னு சொல்லி ஒரு ரொம்ப அற்புதமான நூல். நம்ம இந்த நூல்ல இருந்து பாடல எப்ப பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஆனா சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கும். எப்ப பார்த்தோம்னு சொன்னா, நான் திருப்பி திருப்பி சொன்னதே சொன்னா கூட நீங்க கேட்டுட்டே இருக்கக்கூடாது, சொன்னதே சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஒரு 15-20 வகுப்புக்கு முன்னாடி சொன்ன ஒரு செய்திகளை எடுத்து அப்படியே விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு ஈஸியா முடிஞ்சிடும் வகுப்பு ஒரு மணி நேரம். அப்படி இல்லை, எது எப்பொழுது எங்க சொன்னோன்றது ஞாபகம் இருக்கும். இது எங்க சொன்னோம் அப்படின்னா, திருப்பாசுரம் அப்படிங்கிற வாழ்காந்தனர் திருப்பாசுரம் படித்தோம். இந்த திருப்பாசுரத்துல இந்த ஐந்தொழில் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம் அங்க பார்த்தோம். இந்த முழுமையா நம்ம இந்த பகுதிய தோற்றம் இது முக்கியமா நான் எதிர்த்து சொல்ல வரேன்னா, அங்கே என்று சொல்லக்கூடிய அனல் ஏந்திய திருக்கரம், இந்த அனல் ஏந்திய திருக்கரம் என்பது சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று அந்த நிலைகள், ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்புறம் அழித்த அந்த நிலை, அதை குறிப்பது இந்த அனல் ஏந்திய நிலை. இந்த திருப்பதியத்துல அனல் ஏந்திய குறிப்பினை எத்தனை இடங்கள்ல குறிப்பிடுறார்? 30 செகண்ட் டைம் அனல் ஏந்தி இருக்கிறார் கையிலங்கிறத இந்த திருப்பதியத்துல எத்தனை இடத்துல குறிப்பிடுறார்? இப்பதான் 30 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் கேக்குறேன். புத்தகம் வேணுமாங்களா? நீங்க 4
ஐயா 4
Yeah.
இதுல ரொம்ப சிறப்பான ஒரு குறிப்பு, ரொம்ப யூனிக், எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு குறிப்பு இது.
அவர் சொன்னது,
உடை மலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும். இவனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க படுது. அங்க பொலிவு எங்கேந்து வந்தது? பெருமானோடு, அந்த பெருமானோடு நிற்கின்ற பொலிவு நிலையில, பெருமானுடைய பொலிவை சொல்ல வர்றார். பக்கத்துல இருக்க பூதங்கள் எல்லாம் பொலிவா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெருமானுடைய பொலிவு அங்க எப்படி இருந்திருக்கிறது? அந்த பெருமானுடைய பொலிவின் காரணமாக அந்த பொலிவானது பூதத்தின் மீது சார்ந்து பூதங்களும் பொலிவடைகின்ற அந்த காட்சி திருநாவுக்கரசருக்கு மட்டும் கிடைத்த காட்சி. இது வேற எங்கேயும் கிடைக்காத காட்சி. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஆக பூதங்கள் குண்டை குரட் பூதம் குழும அனலேந்தி அனல், அது முழுக்க அந்த பூதங்களோடு சேர்த்து அனல் ஏந்தி பெருமான் கையிலே அனல் ஏந்தி இருக்கிறார். இது ஒரு வரியில முடிச்சிட்டாருங்க, இது ஒரு வரியில முடிச்சிட்டாரு. அப்புறம் எங்க போயிடுறாருன்னா, மீதி மூணு வரி பார்த்தீங்கன்னா, மீதி மூன்று வரிகள் எதுக்கு கொடுக்கிறாரு? கெண்டை பிறல் தென்னீர் கெடில வடபக்கம் வண்டு மருள் பாட வளர்பொன் விரிகொன்றை விண்ட தொடையாளன் ஆடும் வீரட்டானத்தை. முதல் செய்தியானது பெருமான் பூதங்களோடு நின்று அனல் ஏந்தி ஆடுகின்ற அந்த பொலிவை சொல்லி மீதி இருக்கக்கூடிய மூன்று வரிகளிலே இயற்கையை புகுத்துவார். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தின் நுணுக்கம் இது. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தினுடைய சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே இயற்கை என்று சொல்லக்கூடிய இயற்கையை மிகுதியாக பாடியவர் திருஞான சம்பந்த பெருமான் ஒருவர் தான். யாரு இயற்கையை இந்த அளவிற்கு கொண்டு வந்து இதை ஓரளவிற்கு கடைபிடித்தவர்? சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் அப்படியே அமைக்கின்றார். ஆனால் ஞான சம்பந்தர் தான் இயற்கை என்பதை தன்னுடைய பதிகத்திலே மிகுதியாக இயற்கை அமைப்பார். ஏன் இயற்கை அமைச்சார்? சைவம் என்பது இயற்கை, சைவம் என்பது இயற்கை. சமணம் சொல்லியது இயற்கை என்பது இல்லை, இயற்கையை வெறுத்தது சமணம். அந்த காலகட்டத்திலே, அந்த ஏழாம் நூற்றாண்டிலே சமணம் சொல்லியது இயற்கை என்பது என்கின்ற அந்த நிலையை நாங்கள் வெறுக்கின்றோம் என்று இயற்கையை வெறுத்த ஒரே காரணத்தினால இயற்கையை முழுக்க 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 அமைத்து பாடுறார் திருஞான சம்பந்த பெருமான். இயற்கையினுடைய வர்ணனையினுடைய மிகப்பெரிய ஒரு நிலை எது, எங்கே காட்டுவார்னா, திருவேழி மிடலை என்று சொல்லக்கூடிய பதிகத்துல காட்டுவார். இந்த இயற்கை இப்படியும் கையாளலாம் என்கின்ற நிலையிலே, ஆக இயற்கை என்பதிலே சிவத்தை கண்டவர் ஞான சம்பந்த பெருமான், இயற்கை என்பதை சிவமாக கண்டவர் ஞான சம்பந்த பெருமான். ஆக இயற்கை என்கின்ற ஒரு பகுதியை தனியாக இயற்கை என்பதாக அல்ல, இயற்கையே சிவபெருமான் என்பதை காட்டியது திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம். ஆக அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இப்ப ரித்தமிக்கா இருக்கணும். ஆட்டம் நிகழ்ந்ததுன்னா எல்லா இடத்துலயும் ஆட்டம் இருக்கணும். வைப்ரேஷன் அப்படின்ற நிலையில ஒரு இடத்திலே அந்த அதிர்வு பெருமான் ஆடுறார்னா மீது எல்லாத்தையும் ஆட்டிதான் காமிக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானுடைய ஆட்டத்தை முதல்ல சொல்லுவார். குண்டை குரட்பூதம் குழும அனலேந்தி கெண்டை பிறல் தண்ணீர் கடில வட பக்கம், கெண்டை துள்ளி குதிக்குது அங்கேயும் ஆட்டம். பெருமான் ஆடுகின்றார். இயற்கை சிவம் என்பதை ரெண்டு வகையிலே இணைப்பார். அங்க பெருமான் ஆட்டம்னு சொன்ன உடனேயே அடுத்த நிலையில பார்த்தா இங்க கெண்டை பிறல் என்ற அந்த கடில வட பக்கம் கெண்டை மீன் துள்ளி குதிக்குது, இங்கே ஆட்டம். சரி, இங்கதான் ஆட்டம்னு சொன்னா வண்டு மருள் பாட, வண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வண்டுகள் எல்லாம் மருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பண் உண்டு. அதற்கு மருள் இந்தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண், அந்த பண் வண்டுகளே இசைக்கக்கூடிய பண்ணாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பண்ணை மருள் என்பது, இருள் மருள் என்கின்ற நிலையில அல்ல, வண்டுகள் இசைக்கின்ற அந்த ரீங்காரத்திற்குரிய அந்த பண்ணிற்கு மருள் இந்தளம் என்று சான்றோர்கள் அமைத்திருக்கிறார்கள். அடுத்தது அது பாடுதா, வண்டு மருள் பாட வளர் பொன் விரி கொன்றை, கொன்றை என்று சொல்லக்கூடிய இந்த கொன்றை பூவானது விரிகின்றது. விண்ட தொடையாளன் ஆடும் வீரட்டானது, இப்படி இணைக்கிறார் பாருங்க ஞான சம்பந்தர் இத திருவீழி மிடலை. சரி, இதற்குரிய ஒரு அடிப்படை எங்க அமைக்கிறார்? பெருமானுடைய ஆட்டம் தான் எல்லாம் ஆடுறோம். இந்த உலகத்தில பொருள்கள் அசைகின்றது, பொருள்கள் இருக்கின்றது, நிலையாக நிற்கின்றது என்பதாக சொன்னால், சிவமாக இருக்கக்கூடிய இந்த சிவத்தினுடைய அந்த ஆட்டத்தின் காரணமாகத்தான் எல்லா அசைவுகளும் அசைந்து கொண்டிருக்கின்றன. ஆக அசைவு என்பதை பொறுத்த அளவிலே ஏன் அந்த அசைவானது அவர் ஆடுகின்ற பொழுது ஏன் கெண்டை பிறழ் மீன் துள்ளி ஆடுவதை காண்பித்தார்னா, அதற்கு விடையை எங்க சொல்லுவார்னா இங்க சொல்லுவார். உரை சேரும் 84,100,000 யோனி பேத நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராயாங்கு. 4வது பாடல்
இயற்கையும் படமாய்
உரை சேர
அந்த ஆடலையுடைய மயிலுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ரைட்டு வீட்டுக்கு அமைச்சிடறதா? பரிசு கொடுக்கணும் இல்லையா? அதற்கு என்ன பண்றது? பொன் இதழி, பொன் கொன்றை, அந்த பொண்ணை வாரி கொடுப்பதை போல அந்த பொண்ணானது அப்படி வாரி இறைக்கிறதா? அதை எது வாங்கி கொடுக்கின்றதுன்னு பார்த்தா அங்கே காந்தல் என்பது கையை போல இருக்கும். காந்தல் என்கின்ற பூ அந்த பொன் கொன்றையை காந்தல் வாங்கி அந்த மயிலுக்கு பரிசாக கொடுப்பதை போல அமைந்ததுன்னு இயற்கை. இதை போல ஒரு இயற்கையும் அதுல சிவம் அப்படியே துள்ளி குதித்து விளையாடும். ஞானசம்பந்த பெருமான் அந்த இயற்கையினுடைய எல்லைக்கு சென்று அமைத்த திருப்பாடல் இந்த திருப்பாடல். இப்படிப்பட்ட திருப்பாடல் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி முப்புறத்தை எரித்த செய்தி ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் நீங்கணும். மூன்றும் நீங்குகின்ற நிலையிலே அனலேந்தி ஆடுகின்றார். அனலேந்தி ஆடுகின்ற சிவம் வேறெங்கும் இல்லை, இயற்கையிலேயே இருக்கிறது என்பதை காட்டுவதுதான் இந்த திருப்பாடல். இப்படி அனல் ஏந்தி ஆடுகின்ற நிலையை ஒவ்வொரு பாடலிலேயும் அந்த ஐந்து இடங்களிலே காட்டி முப்புறம் என்று சொல்லக்கூடிய திரியதியை விரட்டும். மூன்று புறங்களையும் அழித்ததைப் போல ஆணவம் கண்மை மாயை அழிக்கும். அழிக்கின்ற நிலையிலே உயிர்கள் எப்படி அந்த ப்ராசஸ், அது ரெண்டாவது பாடல சொல்றாரு. எப்படி இந்த மூன்றையும் நீக்குவார்? மூன்றையும் நீக்குகின்ற நிலையிலே உயிரினுடைய நிலை என்ன? இது இரண்டாவது பாடல சொல்றாரு. அரும்பும் குறும்பையும் மலைத்த மென்கொங்கை கரும்பின் மொழியாளுடன் கை அனல் வீசி சுரும்பும் விரிகொன்றை சுடற்பொற் சடைதாட விரும்பும் அதிகையுள் ஆடும் வீரட்டானது. பெருமானுக்கு சடை பொற்சடை தாழ, அந்த சடை எத்தனை வகையான சடை உண்டுன்னு சொன்னா இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுங்க. பெருமானுடைய சடை ஐந்து வகையான சடை உண்டு. பெருமானுடைய சடை ஐந்து வகையான சடை. ஒன்று பல் சடை, பல் சடை. ரெண்டாவது இது ஒன்னொன்னதுக்கு ஒரு ஒரு பொருள் உண்டு. இப்ப நேரம் இல்ல, அதனால விட்டுறேன். அடுத்த வகுப்பு வருகின்ற போது ஞாபகப்படுத்துங்க. பல் சடை, நீள் சடை, பெருமானுக்கு நீண்ட சடை, அந்த நீள் சடை. மூன்றாவது பொன் சடை, நான்காவது விரி சடை, ஐந்தாவது நிமிர் சடை. எத்தனை சடை? ஐந்து சடை. அரும்பும் குறும்பையும் மலைத்த மென் கொங்கை கரும்பின் மொழியாளுடன் கை அனல் வீசி, கரும்பின் மொழியாளுடன் கை அனல் வீசி. இந்த ப்ராசஸ்ல ரொம்ப அற்புதமான ஒரு நுணுக்கம் உண்டு. ஒரு நோய் நீக்க வேண்டும் சொன்னா அந்த நோய்க்குரிய அந்த ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் செஞ்சு அந்த நோயை எள்ள எடுக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வேண்டாத ஒன்றை. அப்படி எடுத்துட்ட போது உடனே சார் படுங்க அப்படின்னு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு கத்திரியை போட்டு அடுத்த எடுத்துறாங்க. என்ன ஆகுது? அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் உண்டு, அனஸ்தீசியான்னு ஒண்ணு உண்டு. இது என்னன்னா வலி தெரியாம உங்களுக்கு இருக்கணும், ஆனா நோயை நீங்கணும். வலி தெரியாம நோயை நீக்குகின்ற அந்த ஒரு ப்ராசஸ், வலி தெரியாம நோயை நீங்கணும். இப்படி இந்த உயிருக்கு ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் புடிச்சிட்டு இருக்கிறது. உடலுக்கு இருக்கின்ற நோய், அந்த நோயை நீக்குவதற்கு எப்படி அந்த அனஸ்தீசியான்ற ஒரு பொருள், அது என்ன லோக்கல் அந்த இடத்துல அந்த வலி தெரியாம இருக்கும். அது போல அந்த அந்த நோய் நீங்க வேண்டும் சொன்னா நோயை நீக்கி ஆகணும். ஆனா நோய் நீக்குகின்ற பொழுது ரொம்ப வலியும் தெரியக்கூடாது. அப்படி தெரியாம அந்த நோயை நீக்குவதை போல இந்த ஆணவம் கண்மம் மாயை நோயை பெருமான் அப்படியே நைஸா அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாரு. எப்படின்னா மைண்ட் அப்படியே டைவர்ஷன் பண்ணி விடுறாரு. அம்மையார் அங்கே அந்த கருமையான கரும்பின் மொழியான அந்த மொழியை இந்த உயிர்களுக்கு அம்மையே புகட்டுகின்றார். திருவருளின் மூலமாக, திருவருளின் தொய்வின் காரணமாக அம்மையினிடத்திலே அந்த கரும்பின் மொழியால் என்கின்ற நிலையிலே அம்மையினுடைய திருவருள் காரணமாக அந்த இடத்திலே அந்த திருவருளிலே சென்ற அந்த உயிர் பெருமான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர 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 ஆணவம் கண்மம் மாய் அந்த நீக்குகின்ற பொழுது வலி தெரியாம இருக்கணும்ல, நோய் நீங்குகின்ற பொழுது. அதனால அங்கே அன்பான வார்த்தைகளை, தாயினும் இனிய வார்த்தைகளை அங்கே அம்மையார் உதிர்க்கின்ற அந்த நுணுக்கமாக அங்கே அமைச்சார். நோய் நீக்கம் இப்படி அமைகின்றது ப்ராசஸ். கரும்பின் மொழியால் உடன் கை அனல் வீசி, இது அம்மையோடு சேர்ந்து நிற்கின்ற நிலை. அனல் வீசி சுரும்புண் விரிகொன்றை சுடர்பொற் சடைதாழ விரும்பு மதிகையுள் ஆடும் வீரட்டானது. இன்னொரு குறிப்பு, இப்ப அனல் ஏந்தி ஆடுகின்ற இந்த குறிப்பு இங்க ஐந்து இடத்துல சொன்னார் இல்லையா, இதே போல இன்னொரு திருப்பதியத்திலேயும் அனல் ஏந்தி ஆடுகின்ற அந்த குறிப்பினை மிக அற்புதமாக குறிப்பிடுறேன். நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை இந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்த பதிகத்தையும் கொண்டு வந்து இப்படி இணைக்கணும், சும்மா அப்படியே நேரா போயிட்டே இருக்கக்கூடாது. பதிகம் ஒரு பதிகம் முடிஞ்சிச்சா, ரெண்டாவது பதிகம் முடிஞ்சா, இந்த பதிகம் முடிஞ்சிச்சா, ரைட்டு அப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்னு இந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பதிகத்துக்கு இங்க 40க்கு வந்தீங்கன்னு சொன்னா 10-ஐ 40-ஓட இணைத்து அப்படி கொண்டு வரணும், ரொம்ப டஃப் தான். இருந்தாலும் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்னு சொன்னா, திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய திரு இருக்கு குரல் அமைப்பார். எத்தனை இடங்கள், எத்தனை பதிகங்கள் திரு இருக்கு குரல் இருக்கு? மான்மீகி கொஸ்டின் 10 செகண்ட். திரு இருக்கு குரல் எத்தனை இடங்கள்ல அமைச்சிருக்கிறேன், எத்தனை பதிகம்? சரி, ரைட், டஃப் கொஸ்டின். அடுத்த வாரம் சொல்றீங்களா?
மதுரை
இல்ல, எத்தனை இடம்? நம்பர் 1, 2, 3, 4, 5. சரி, இன்று போய் நாளைக்கு நீங்க வந்து அடுத்த வகுப்புல எத்தனை சொல்லுங்க. திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் அதுல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு உண்டு. திரு இருக்கு குரலுக்கு மட்டும் ஒரு பதிகம் பொது பதிகம், கல்லாலின் புடையமர்ந்த நிலை, அந்த பதிகம் மட்டும் பொது பதிகம். மீதி எத்தனை? அடுத்த வாரமா இந்த வாரமே சொல்லிடலாம். நீங்க படிச்சுட்டு வரீங்களா, நான் சொல்லுமா? அப்ப நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க. திரு இருக்கு குரல் அடுத்த வாரம், ரைட். இந்த கதையை வேணா, தீபாவளி அப்புறம் அந்த வழி இந்த வழி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்க.
இல்ல இல்ல,
அடுத்த வாரம்னா அடுத்த வாரம்
இல்ல இல்ல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றனா பண்ணுங்க, வேணா நான் அடுத்த வாரம் சொல்றேன்.
இல்ல எக்ஸ்பிளைன் இல்ல, எத்தனை இருக்குன்றதா, வேற என்ன எக்ஸ்பிளைன் என்ன இருக்கு
சொல்லிடுங்க. நீ என்ன கேட்டாலும் சொன்ன அடுத்த வாரம் நல்லா சொல்றேன். சோ ப்ரிப்பேர் பண்ணா கூடுதலா என்ன மெசேஜ் எடுங்க அடுத்த வாரம்.
பண்டிகைன்னு வராம இருக்கிறது வந்துட்டு இப்ப அடுத்த வாரத்துக்கு வரணும்ன்றதுக்காகவே இதை சொல்லாம விடுறேன். ரைட் சார், யார் வரலையோ அவங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் திரு இருக்கு குரல் எத்தனை பதிகங்கள், நீங்க படிச்சு அத்தனை பதிகத்தை வந்து எத்தனைன்னு கணக்கு போட்டுருவீங்க. ஆனா அந்த பதிகத்துல இருக்கக்கூடிய எத்தனை இடங்கள்ல ஏன் அமைச்சார்ன்ற ஒரு நுணுக்கம் சொல்றோம். ஒண்ணு பொதுன்னு சொல்லிட்ட, மீதி எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அடுத்த வாரம் எல்லாரும் வரணும், நோ ஆப்சன்டீஸ் அலோன். இப்ப அனல் வீசி ஆடுகின்ற பதிகம், இன்னொன்னு பதிகம் எடுக்கணும்னு சொன்னா, ஆகா அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை கொண்டு வந்து அந்த பதிகத்தோட இணைச்சு பாக்குற ஒரு இன்பம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இன்பம். அனல் ஏந்தி பெருமான் ஆடுகின்ற அந்த காட்சியை அற்புதமாக அமைத்துக் கொடுக்கிறார். ஏன்னா அந்த இடம் அப்படி, திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு இடம், எங்க திருச்செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடின்னு உடனே டக்குன்னு ஞாபகம் வருது சார். திருச்செங்காட்டங்குடின்னு உடனே சிறு தொண்டர் வந்து நிக்க வேணாமா? சிறு தொண்டருடைய வரலாறு இந்த உலகத்துல யார் அறியாத வரலாறு? எந்த 63 நாயன்மார்கள் வரலாறுல எதை தெரிஞ்சோ தெரியாமலோ விட்டுருவாங்க. சிறு தொண்டருடைய வரலாறு மட்டும் பட்டி தொட்டியில எங்க போனாலும் ஒரு வரலாறு ஒருத்தருக்கு தெரியும்னு சொன்னா, சார் அவரா பிள்ளைக்கரை சமைச்சு போட்டது தானே? சிறு தொண்டர், சிறு தொண்டர்
கன்னடத்துல கூட
கன்னட எந்த இடத்துல போனாலும் சிறு தொண்டருடைய வரலாறு அவ்வளவு. திருச்செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடியோட என்ன பண்ணுவார் ஞானசம்பந்த பெருமான், திருமருகளையும் திருச்செங்காட்டங்குடியையும் இணைத்து ஒரு திருப்பதிகம் பாடுவார். திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பெயர், அந்த ஊர் என்ன, கணபதீச்சரம், கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய ஊர். ஞானசம்பந்த பெருமான் இந்த திருச்செங்காட்டங்குடிக்கு வரார். சிறு தொண்டர் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்பதற்காக நிற்கிறார். சேக்கிரார் பெருமான் அமைக்கின்ற வரலாறு பாத்தீங்கன்னா, அப்பா அவ்வளவு பொருள், அவ்வளவு பொருள் சேக்கிராருக்கு எவ்வளவுதான் வாரி வாரி கொடுத்தாலும் மாலாது. பெருமா சேக்கிழார் திருவடியை நம்ம தொட்டு வணங்கி ஒரு 100 கோடி வணக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு நம்ம அந்த வரலாற்றை அமைக்கிறார் சேக்கிழார் பெருமா. சரி, திருச்செங்காட்டங்குடியினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, சிறுத்தொண்டர் பரஞ்சோதியார்னு அவருடைய வரலாறு. இந்த பரஞ்சோதியார் என்ன பண்றாரு, வாதாபின்னு ஒரு ஊர், அந்த வாதாபியை வென்றுட்டு வராரு. இந்த வாதாபியை வென்று வருகின்ற பொழுது என்ன பண்ணிட்டாரா, அங்கிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாரு திருச்செங்காட்டங்குடியில. அந்த கணபதிக்கு வாதாபி கணபதியின் பேரு. என்ன கணபதி? வாதாபி கணபதி. இந்த வாதாபி கணபதி என்கின்ற அந்த வாதாபி கணபதியை போல இந்த திருமுதுகுன்றத்திலையும் இன்னொரு ஊர் வந்து திருக்காலத்தி. இந்த திருக்காலத்தி திருமுதுகுன்றத்துல பெருகும் ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் சன்னதி உண்டு. இதை அப்படியே வச்சுங்க. இப்ப இந்த வாதாபி கணபதியினுடைய புராணம் எந்த அளவிற்கு தொடர்பு உடையது, எந்த அளவிற்கு இது இதோடு திருச்செங்காட்டங்குடியோடு சேர்ந்தது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த வாதாபி கணபதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த வாதாபி என்கின்ற ஒரு நிலை, ரெண்டு பேர் வில்வலன் வாதாபின்னு ரெண்டு பேர், வில்வலன் வாதாபி. இந்த வில்வலன் வாதாபி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, வில்வலன் என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுவா, இந்த வாதாபி என்று சொல்லக்கூடியவனை ஆடா மாத்திடுவான். ஆடு வாதாபி என்ன பண்ணுவான், ஆடா மாத்திடுவான். அந்த பக்கமா முனிவர்கள் போகின்ற பொழுது, சார் விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்கன்னு அழும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த முனிவர்கள் எல்லாம் சரி விருந்து தானே கொடுக்கறது, கொடுக்கற போது என்ன சாப்பிடலான்னு சொல்லி விருந்துக்கு போவாங்க. இந்த வாதாபிய ஆடா வச்சிருக்கிறா இல்லையா, அந்த ஆட்டை வெட்டி சமைச்சு அப்படி போட்டுருவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வில்வன் என்ன பண்ணுவான், வாதாபியே வாடுவான். உள்ளுக்குள்ள இருந்து வாதாபி உயிரோட வெளில வந்துருவான், ஆல் க்ளோஸ். அப்புறம் அவனை அடிச்சு கேனிபால், அவனை அடிச்சு சாப்பிடுறது, இதுதான் அவங்களுடைய தொழில். முனிவர் அதுதான், இது புராணம், புராண ஸ்டேஜ்ல வச்சுங்க. முனிவர்ன்றதுல அவங்க வச்சுக்கிறீங்க, முனிவர் முனிவர் சாப்பிடுவாங்களான்னு கேக்குறீங்க. முனிவர்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி அந்த புராண காலத்தில். இப்ப இந்த அளவுல இதுக்கு என்ன பொருள் உள்ளன்னு சொல்ல போறேன். புராணத்தை விட்டுறணும், புராணத்துக்குள்ள ஆராயக்கூடாது. புராணத்துக்குள்ள ஆராய்ஞ்சா அப்புறம் அது எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சிடும். புராணத்தை வெளியப்படைய வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன கருத்து, இப்ப வாதாபியே வாண்ணா வந்துட்டானா, ஆல் குளோசா, இப்படியே நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் அகத்தியர் வந்தார், அகத்தியர் வந்துட்டு அகத்தியருக்கும் அதே சார், அகத்தியர் மாமிசம் சாப்பிடுவாரா கேட்கக்கூடாது. நான் இப்பவே முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா இந்த கதை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு மனசுல தோணுச்சு இதை கேட்பாங்க யாராவது. அகத்தியரே சாப்பிட்டாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, அது அப்புறம் தப்பா போயிடும். கதைன்னு சொல்றேன், இது புராணம். ஏன் புராணத்தை சொல்றேன்னா, இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கருத்தை அடிப்படையா வச்சு. இப்ப அகத்தியர் வந்தாரா, அதே மாதிரி அடிச்சான், வாதாபி ஆட்டை அடிச்சு அகத்தியருக்கு போட்டா, அகத்தியர் சாப்பிட்டாரு. அகத்தியர் சாப்பிட்ட உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அகத்தியருக்கு இவன் உள்ள போனது ஆடு கிடையாது வாதாபின்னு. வாதாபியே ஜீரணமாகுங்க அப்படின்னாரு, அவ்வளவுதான் ஜீரணம் ஆயிடுச்சு. எங்க வெல்லும் வாதாபியே வான்னா, ஒண்ணு வாதாபியே வா, ரெண்டு வாதாபியே வா, மூணு தடவை கூப்பிட்டா வெளியே வரல, சுத்தம் ஆல் க்ளோஸ். உள்ள போன வாதாபி ஆடு வில்வலனை என்ன பண்ணாரு, வில்வலனை போர் என்ற நிலையில வில்வலனையும் அழித்தார். இப்ப வாதாபியும் காலி, வில்வலனையும் அழித்த. அப்படி வில்வலனையும் வாதாபியையும் அகத்தியர் இது அழித்த அந்த நிலையை இங்க வாதாபி கணபதி என்கின்ற நிலையில பார்க்க, கணபதி என்கின்ற நிலையில. இப்ப புராணம் ஆயிடுச்சு, என்ஜாய்டா. புராணத்துக்கு உள்ள வருகின்ற போது இந்த ஆடு என்பது எதை குறிப்பதுன்னு சொன்னா, அறியாமையை குறிப்பது ஆடு, அறியாமையை குறிப்பது ஆடு. நாரதர் ஒரு முறை வேள்வி செஞ்சார், வேள்வி செஞ்ச போது அந்த வேள்வியில சம் மிஸ்டேக்ஸ், உடனே அந்த வேள்வியிலேருந்து ஆடு வருது, அந்த வேள்வியிலேருந்து ஆடு பாஞ்சிக்கிட்டு வருது. முருகப்பெருமான் பார்த்தார், வா எனக்கு வாகனம் ரொம்ப நாளா போர் அடிச்சு போச்சு, மயிலே போய் போய் கொஞ்ச நாளைக்கு எனக்கு இருன்னு சொல்லி அந்த ஆட்டை வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இந்த ஆட்டை வாகனமாக ஏற்றுக்கொண்ட நிலை எப்படின்னு சொன்னா, ஆடு என்பது எதை குறிப்பதுன்னா, அறியாமையை குறிப்பது. நீங்கள் பெருமானிடத்திலே போய் எதை படைக்க வேண்டும், எதை கொடுக்கணும்னா உன்னுடைய அறியாமையை கொடுத்து பெருமானை வணங்கணும்னாரு. அறியாமையை ஆடாக வைத்து இப்படி செய்யணும்னு சொன்னா ஆட்டையே வெட்ட ஆரம்பிச்சு அது பாதிச்சு. இப்படிதான் இந்த சடங்கு வந்தது. ஐயா அறியாமைங்கிற ஆட்டை நீ உனக்கு போனா அப்படி சொல்ல போய் விபரீதமா பிடிச்சி உண்மையிலேயே ஆட்டை பிடிச்சி ஆடுங்கிறது அறியாமடா, அறியாமைங்கிற ஒன்றை நீ கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பணமா வச்சு அங்க பலியா போட்டு திரும்பி வருகின்ற போது என்ன இருக்கக்கூடாது, அறியாம இருக்கக்கூடாது. அப்படி சொல்ல போய் உண்மையிலேயே ஆட்டை பிடிச்சி சடங்கா மாத்தி ஆட்டை வெட்டி பலிகடா என்ற நிலையில அமைச்சர்
முனிவர்கள்
முனிவர்கள் மாமிலம். இந்த இன்னொரு குறிப்பு, அகத்தியர் எப்படி அந்த ரெண்டு பேரை அழிச்சார் அப்படின்னா, வாதாபி வில்வலன் என்பது வேற யாரும் இல்ல, ஆணவம் என்பதுதான் வில்வலன் வாதாபி. ஆணவத்திற்கு ரெண்டு கூறுகள் உண்டு, ஒன்று நான், இன்னொன்று எனது. நான் என்பது வாதாபி, எனது என்பது வில்வலன். இப்ப புரியுதா ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. வில்வலன் என்பது எனது, வாதாபி நான். நான் எனது என்கின்ற இந்த இரண்டும் இணைந்தது. இந்த ரெண்டையும் அழிக்கணும்னு சொன்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சோதியை எழுப்பித்தான் இந்த இரண்டையும் ஆணவத்தை நீக்கணும்னு சொல்லி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சோதியை எழுப்பியதுதான் கணபதி. வாதாபி கணபதின்னு சொன்னா மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த பொருளுக்கு, அந்த சோதிக்கு கணபதின்ற பொருள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மூலாதார கணபதின்னு உண்டு. 63 நாயன்மார்கள் அமர்ந்திருப்பாங்க. முதல்ல யார் இருப்பா? அந்த கணபதி மட்டும் இல்ல, அது அடைமொழி சொல்லணும், மூலாதார கணபதி. ஆக மூலாதார கணபதி என்கின்ற நிலையிலே அந்த சோதி அக தீயை எழுப்பியவர் அகத்தியர். ஆக அகத்திலே இருக்கக்கூடிய தீயாக விளங்கக்கூடிய அந்த தீயை எழுப்பி நான் எனது என்று சொல்லக்கூடிய வில்வலன் வாதாபியை அழித்து இந்த மண்ணுலகத்திலே ஆணவமாகிய அறியாமையை நீக்க வேண்டும் காட்டுவதுதான் வாதாபி கணபதியினுடைய பொருள். அது அப்படிதான் அந்த வாதாபி கணபதி வந்தது. வாதாபி என்று சொல்லக்கூடிய வாதாபியை பெரும் அங்க சிறுத்தொண்டராகிய பரஞ்சோதியார் அழித்து திரும்பி வர்றார். புராணத்தை சேக்கிழார் பெருமானுடைய அந்த அமைப்பிலே வைத்து பார்க்கின்ற போது சாத்திர முறையிலே சிறுத்தொண்டருடைய வரலாற்றை காணுகின்ற ஒரு ஒரு நோக்கு வைத்துக் கொண்டோம் என்பதாக சொன்னால், சாத்திர நிறையிலே சிறுத்தொண்டருடைய வரலாற்றிலே வாதாபியை வெற்றி கொண்டு வருகின்றார். வாதாபி என்பது எது? நான் முழுக்க நீங்கியவர் சிறுத்தொண்டர். இப்ப அவர்கிட்ட எஞ்சி நிக்கிறது எனது அப்படிங்கிற அந்த நிலை. இவன்ட்ட நான் போயிடுச்சியா, எனதை நீக்கணும், யார் எடுக்கிறது? பெருமானே வர்றார். எனது என்கின்ற எனதை எடுப்பதற்காக வந்ததுதான் பெருமானுடைய நோக்கமே தவிர, பிள்ளைக்கறிய போட்டாரு சமைச்சாரு ஆல் இதெல்லாம் அடிஷனல். எனது என்று சொல்லக்கூடிய வாதாபியை வெற்றி கொண்டு வந்தார்னா நான் அழிச்சிட்டார்னு அர்த்தம். எனது மிஞ்சி நிக்குது, மிஞ்சி இருக்கிறத பெருமான் வாங்கறதுக்காக வர்றார். யார்ட்டேந்து? சிறு தொண்டர்ட்டேந்து. சிறு தொண்டர்ட்டேந்து வாங்கினு இல்லையா, அப்படி வந்து நிக்கிறார். வீட்டுல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பகுதி தான். மகனை வச்சு கறி சமைச்சாரு, எல்லாம் போடுச்சு, என்ன சொல்றாரோ அதை செய்வார். உலகத்துல இந்த அடியார்கள் எதை சொன்னாலும் அது அப்படியே பிளைண்ட்லி ஃபாலோ. இது வந்து ஏன் இப்படி சொல்றாரு இவரு, ஏன் இது இப்படி செஞ்சிருக்கலாமே ஏன் அப்படின்னு அறிவை கொண்டு ஆராயதெல்லாம் இல்ல, யார் எதை சொன்னாலும் அப்படியே செய்வார். சுவைக்கிழார் பெருமான் சொல்றார், நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். அவங்க அடியார்கள் வந்தார்னா இப்படியே கூறி கூணி 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 குறுகி 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 அப்படியே சின்னதா போயிடுவாராம். யாரு? அதனால இவருக்கு சிறு தொண்டர். மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார். சேக்கிழார் பெருமான் அந்த வரலாற்றை அமைக்கும் முறை மிக அற்புதமா அமைப்பார். சரி, இவர் இப்படி நிக்கிறாரா, சொன்னதை செய்வார். அடியார்கள் எதை சொல்றாங்களோ அப்படியே ரிப்பீட். இப்ப ஞான சம்பந்த இங்கே பெருமான் இறைவன் வந்து கறி சமைச்சாச்சு, எல்லாம் போட்டாச்சு, உட்காந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல அவருக்கு பரிமாறுறதுக்காக எல்லா மனைவி அந்த வேலை பெண் இப்படி நிக்கின்ற பொழுது சுவாமி சொல்றார்,
என்ன என்ன தனியா சாப்பிட சொல்றியா? என்ன என்ன தனியா சாப்பிட சொல்றியா? எனக்கு அடியவர்கள் பக்கத்துல துணை இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், போப்போ யாராவது அடியவர்கள் இருந்தா கூட்டுவா அப்படின்னு அனுப்புற. இப்படி சிறு தொண்டர் வெளியில அடியார்களை நாடி போறாராம். அடியார்களை நாடி போய் பார்த்து சுத்தும் முத்தும் பார்த்தாரு. இவரு ஒருத்தரையாவது காட்டுவாரா? ஒரு கரு வெளியில திரும்பி வந்து அவர்கிட்ட பதில் சொல்றாரு. இந்த இடம் சேக்கிரார் பெருமான் அமைக்கிறார் பாருங்க. ஆஹா, திரும்பி வந்து என்ன சொல்லணும்? திருநீரிட்ட அடியார்களை யாராவது கூட்டிட்டு வாங்க. திருநீரிட்ட அடியார்கள் யாராவது கூட்டிட்டு வா, நான் அவங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவேன். அதற்கு சிறு தொண்டர் இப்ப பதில் சொல்றாரா? சேக்கிரார்வான் அமைக்கிறார். இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன். திருநீர் பூசியவர்களை காணேன்னு சொல்லல. திருநீர் பூசியவர்கள் அடியார்கள் இருக்கிறார்களா இல்லையா, திருநீர் பூசிய அடியார்கள் இல்லைன்னு சொல்லலையா? என்ன சொல்றாரா? இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன். சேக்கிரார் பெருமானுக்கு கோயில் என்ன, பொற்கோயிலே கட்டலாம். திருநீர் பூசியவர்களுடைய இலக்கணத்தை கொண்டு வந்து அங்க அமைக்கிறார் பாருங்க. திருநீர் பூசியவர்கள் வெறும் திருநீர் பூசினா மட்டும் இல்ல, அப்படி திருநீர் பூசிய அடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெருமானை இகத்தும் பெருமானை புறத்தும் அனுபவித்துக் கொண்டு அவர் அனுபவத்திலேயே திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த அடியார்கள். பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். வெளியில மட்டும் பூசின நீர் இல்ல, பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். இகத்தும் பரத்தும் இனியாரை காணே. அப்ப அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்களா? இனியார்னர். இப்படி அடியார் இல்லைன்னு சொல்ல, இப்ப அடியார் இல்லையா? பார்த்தார் சுத்திமுத்தி சிறு தொண்டர் நீர். அடியார் இல்ல, திருநீர் இட்டவர்கள் இல்ல, இகத்தும் பரத்தும் இனியார் இல்லைன்னு சொன்னீங்க. நீதான் திருநீர் பூசிருக்கிறிய, நீ அடியார் தானே? உடனே அதுக்கு அவரு சொல்றாரா, அவர்கள் எல்லாம் இகத்தும் பரத்தும் இனியார்கள், ஆனா நான் எப்படின்னு சொன்னா, சகத்தில் இடுவார் தம்மை கண்டே இடுவேன். இந்த உலகத்துல திருநீர் பூசியிருக்கிறாங்கல்ல, இவரு திருநீர் பூசியிருக்கிறாரு, நானும் பூசிக்கிறேன். இவரு திருநீர் பூசிக்கிறாரு, நானும் பூசிக்கிறேன். அப்படி பூசினவன் நானே தவிர, இகத்தும் பரத்தும் இனியார் அவர், நான் திருநீர் பூசுறவர்களை பார்த்து நான் திருநீர் பூசிக்கொண்ட சிறியவன் நான். வாக்கு பாருங்க, சேக்கிரார் பெருமாடிய வாக்கு. எங்க கொண்டு வந்து சிறு தொண்டர்னாலும் அது பெரிய தொண்டரா நிறுத்துறாரு. இங்கே திருநீர் பூசியவர்கள் உடனே அதுக்கு பெருமான் சொன்னாரா, அதுக்கு சகத்தில் இடுவார் தம்மை கண்டே இடுவேன்னாரு. இப்படி இட்ட இல்லையா, இப்படி இட்ட நீ எப்படின்னு கேட்டார். உண்மை போல நீர் இட்டார் உலரோன்னார். உன்னை விட சிறந்த அடியார் நான் போய் வெளியில போய் தேடுன்னு சொன்னேன். உன்னை விட சிறந்த அடியார் உண்டோ? உகார் பக்கத்துல நீயும் சேர்ந்து சாப்பிடு. உண்மை போல நீர் இட்டார் உலரும் திருச்செங்காட்டுங்குடி. அப்படி திருச்செங்காட்டுங்குடியில பக்கத்துல உட்கார வச்சு அங்க அந்த அடியவரோடு அமர்ந்த அந்த காட்சி திருமருகளும் திருச்செங்காடும். திருச்செங்காட்டுங்குடி திருமருகளுக்கு வராரு சிறு தொண்டர். பெருமானே, எங்க ஊரு திருச்செங்காட்டுங்குடி. திருச்செங்காட்டுங்குடி கணபதி வழிபட்ட தலம் திருச்செங்காடு. கணபதியா அங்க வழிபட்டார் அப்படின்னு சொன்னா, கைமுகாசுரன் என்ற ஒரு அசுரன், அந்த கைமுகாசுரனை அழித்த கணபதி பெருமானை அங்க யார திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய பெருமானை வந்து வழிபடுறார். அந்த கைமுகாசுரனை அழித்ததுனால சூரபன்மனை அழித்து முருகப்பெருமான் எங்க வந்து வழிபட்டாரு? சூரபன்மனை அழிச்சிருவாரு. எங்க வந்து வழிபடுறாரு? திருச்செந்தூர். கணபதி கைமுகாசுரனை அழிச்ச உடனே வழிபட்ட தலம் திருச்செங்காட்டுங்குடி. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். கைமுகாசுரன் எப்படியா தேடும் கயமா முகன்னர். ஆள் கிடைக்கலன்னா போய் தேடி தேடி வம்பிழிச்சு குடிச்சிருப்பான். எங்க எங்க எல்லாம் ஆளுங்க இருக்காங்க வா வம்பிழுக்கிறது. என்ன என்ன விட நீ உயர்ந்தவனா அப்படின்னு அடிச்சு அவங்களை துன்பப்படுத்துவது கைமுகாசுரனுடைய வேலை. தேடும் கைமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனேன்னு கந்தர் அனுபூதியில சொல்வார் முதல் திருப்பாடல். அப்படி கைமுகாசுரனை அழித்த அந்த நிலையிலே சம்ஹாரம் செய்த கணபதி வழிபட்ட தலம் கணபதீச்சரம். இந்த கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த தலம்
திருமறைகள்ல பெருமான் இருக்கிறார். திருமறைகள்ல வந்து சிறுத்தொண்டர் கூப்பிடுறார், திருச்செங்காட்டங்குடிக்கு வாங்க சுவாமி, திருச்செங்காட்டங்குடிக்கு நான் வரேன் வரேன், பெருமானை வணங்கிட்டு போலான்னாரு. திருமறைகள் இருக்கக்கூடிய பெருமானை வணங்குவதற்காக திருமறைகள் பெருமானை பார்த்தா, திருமறைகள்ல பெருமான் திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வர பெருமான அங்க காட்சி கொடுக்கிறார். இப்ப என்ன போல திருச்செங்காட்டங்குடிக்கு போல, பட் திருச்செங்காட்டங்குடி பெருமானை திருமறைகளிலே இருக்கக்கூடிய பெருமானாக காணுகின்ற காட்சி. இது ஞானசம்பந்த பெருமானுடைய மிக முக்கியமான ஒரு அனுபவம். இதே போல இன்னொரு இடமும் காமிச்சார். எது இன்னொரு இடம்? அது திருமறைகள்ல திருச்செங்காட்டங்குடி தரிசனம், திருமறைகளும் திருச்செங்காட்டங்குடியும் பதிகம். இன்னொரு இடம் அது கேள்வி அதிகமா போயிடுச்சுல. இங்க திருவேழிமிழலையில இருப்பார். திருவேழிமிழலையில அங்க சீர்காழியில இருந்து வருவாங்க எல்லாம், சீர்காழிக்கு வாங்கன்னு சொல்லி. சீர்காழிக்கு வருகிறேன், பெருமானிடத்துல உத்தரவு கேட்டு வரேன்னு சொல்லி அங்க போய் பெருமானிடத்துல திருவேழிமிழலையில போய் நின்னா சீர்காழி பெருமான் அங்க காட்சி கொடுப்பாரு. சீர்காழியும் திருவேழிமிழலையும் அங்க இணைத்து, அதே போல திருமறைகளையும் திருச்செங்காட்டங்குடியும் இணைத்த இந்த திருப்பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலிலேயும் எரியேந்தி ஆடுகின்ற, அனலேந்தி ஆடுகின்ற நடனத்தினுடைய அந்த அற்புதத்தை இந்த திருப்பதிகத்தில் காட்டுகின்றார். இந்த பதிகத்தையும் நாம இப்பொழுது பார்த்த இது திருஅதிகை விரட்டம். இது இரண்டையும் இணைத்து நாம் காண வேண்டும். வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுங்க, திருமறைகளும் திருச்செங்காட்டங்குடியும் பதிகம் எடுங்க, எத்தனை முறை அணிலேந்தி ஆடி இருக்கிறாருன்னு நோட் பண்ணுங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. அந்த பதிகமும் நம்முடைய திருஅதிகை பதிகத்தையும் இணைத்து நீங்க சிந்திச்சீர்கள் என்பதாக சொன்னால், காரைக்கால் அம்மையார் திருக்கையிலை சென்று வந்து திரு ஆலங்காட்டிலே எரியேந்தி அனலாடும் பெருமான் ஆடுகின்ற அற்புத திரு அந்தாதியில அமைக்கின்ற அந்த ஆடல், திருவதிகையிலே அமைக்கின்ற ஆடல், திருமறைகளும் திருச்செங்காட்டங்குடியையும் இணைத்து திருமறைகளிலே கண்ட ஆடல், திருவாய்மூரிலே ஆடல் கண்டு பணிந்தேத்திய ஆடல், இப்படி பல இடங்களிலே அமைத்த அத்துணையும் ஒன்றாக இணைத்து நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த திருநட்டமானது அந்தி திருநட்டமாக காரைக்கால் அம்மையார் இந்த திருநட்டத்தை குறிப்பிடுவார். எரியேந்தி சுடுகாட்டில் அனலேந்தி ஆடுகின்ற இந்த திருநடனமானது அந்தி திருநட்டம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருநட்டம், இந்த திருக்கூத்து மிக அற்புதமான அந்த திருக்கூத்தாக இதை நாம் செய்ய வேண்டும். அதுல ஒரே ஒரு பாடலை மட்டுமாவது நம்ம
அங்க முந்தே
திருச்செங்காட்டங்குடி வரனே, நீ எதுக்கு திருச்செங்காட்டங்குடி வரத்துக்கு முன்னாடியே திருமறைகள்ல அந்த காட்சியை எதற்காக கொடுத்தாய் என்கின்ற வினா திருப்பதிகமாக மைந்த சொலாய் என்பதாக ஒவ்வொரு பாடலிலேயும் அமைப்பார். கணபதி சரம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே பெருமான் திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியானது திருமறைகள்ல கிடைச்சது. ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு பாடலையும் கேட்கிறார். இப்ப திருப்பி திருச்செங்காட்டங்குடி போய் வழிபடுறார். திருமறைகள்லயே திருச்செங்காட்டங்குடி தரிசனம் கிடைச்சிருது. அப்புறம் திருச்செந்தரோடு இணைந்து திருச்செங்காட்டங்குடி வர்றார். திருச்செங்காட்டங்குடியிலே வந்து அங்கே பதிகம் அமைக்கிறார். அது திருச்செங்காட்டங்குடி திருப்பதிகம். அந்த பதிகத்திலே 10வது திருப்பாடலிலே சிறுத்தொண்டரினுடைய பெருமையை அற்புதமாக விளங்குவார். சிறுத்தொண்டரனுடைய பெருமையை என்னன்னு சொல்றது, சிறுத்தொண்டருடைய பெருமையை என்ன என்று சொல்லுவது, பொடி நுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே. ஏன் கணபதீச்சரத்துல வை ஹி இஸ் பிளேஸ்ட், ஏன் அங்க பெருமான் அமர்ந்திருக்கிறார்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கணபதீச்சரத்துல பெருமான் அங்கே அமர்ந்து அருள் புரிவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஜெனரலா எடுத்துக்காதீங்க. கணபதீச்சரத்துல பெருமான் இன் ஸ்பெஷல், அது யாருக்காக அங்க அமர்ந்திருக்கிறார், இந்த இடம் யாருக்காகவே அது அமைந்தது அப்படின்னு சொன்னா, இங்க சிறுத்தொண்டர்னு பக்கத்துல இருக்கிறார், சிறுத்தொண்டர்னு பக்கத்துல இருக்கிறார், அப்படி சிறுத்தொண்டர் எப்பயாவது உடனே பெருமானே அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டுருவார்ல, அப்படி கூட்ட உடனேயே திருமறைகள்ல இருந்தோ திருஅதிகையில இருந்தோ என்னால ஓடி வந்துட்டு இருக்க முடியாது, இந்த காளையை நம்பினா முடியாது, லொடலொடலுடன் வந்துட்டு இருக்கும். எப்ப எப்பெல்லாம் சிறுத்தொண்டர் நினைக்கிறாரோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் உடனாக சென்று அவருக்கு அருள் புரிவதற்காக திருச்செங்காட்டங்குடியில சிறுத்தொண்டர் இருக்கிறதுனாலதான் இங்கே திருச்செங்காட்டங்குடியில கணபதீச்சரத்துக்கு பெருமானே அமர்ந்திருக்கிறார். சிறுத்தொண்டர் இருக்கையின் பேணி இங்கே கணபதீச்சரம். அதனால சொன்னார் கடி நகராயினார். கடினா பக்கத்துல அருகாமையில, விரைந்து விரைந்து போகணும்னு சொன்னா பெருமான் சிறுத்தொண்டருக்காக அந்த அருளை விரைந்து வழங்குவதற்காகவே திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லக்கூடிய சிறுத்தொண்டராகிய அவர் இருக்கின்ற அந்த தலத்திலே இங்கே பெருமான் இருக்கின்றார் என்று சொல்லி பொடி நுகரும் சிறுத்தொண்டர், திருநீரு என்று சொல்லக்கூடிய திருநீற்றினை நுகரும் பொடி அணியும், பொடி பூசும், பொடி நுகரும், இகத்தும் பரத்தும் இனியாராக விளங்கக்கூடிய பெருமானை நுகர்ந்து 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 இருக்கக்கூடிய சிறுத்தொண்டரா இவர். சிறுத்தொண்டராகவா நாம் இவரை காணுவது? பொடி நுகரும் சிறுத்தொண்டராக பெருமானை அகத்தும் புறத்தும் அனுபவிக்கின்ற அனுபவ நிலையில நிற்கின்ற அடியாராக நிற்கின்றார் சிறுத்தொண்டர் என்பதாக திருஞான சம்பந்த பெருமான் அமைத்த அந்த பதி திருச்செங்காட்டங்குடி. இந்த இரண்டையும் திருமறைகளையும் திருச்செங்காட்டங்குடியையும் இணைத்த திருப்பதிகமத்தையும் நம்ம திருஅதிகையோடு நாம் கண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை நிலையில நாம இந்த திருக்கூத்து தரிசனமானது பல நிலங்களிலே பல நிலைகளிலே ஞான சம்பந்த பெருமான் அனுபவமாக காட்டியிருக்கின்றார் என்பதாக நிறுத்தி, அடுத்த வாரம் மொத்தம் திருஇருக்கு குரல் எத்தனை பதிகம் திருஇருக்கு குரல் அமைந்திருக்கிறது, அப்புறம் ஒரு பதிகம் பொதுன்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது இந்த திருப்பதிகத்தில் எத்தனை முறை இவரு நம்ம வான்மீகி எத்தனை முறைங்கிறத திருப்பி அதை சொல்லுவாரு, சரியான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ண வேண்டியது உங்களால. அப்படி எரியேந்தி அனல் ஆடுகின்ற அந்த செய்தியோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து